إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கிறார்கள். அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கு செய்த பேரருளின் காரணமாக அவருடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இஸ்லாத்திலிருந்து ஒரு சில அம்சங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டதன் காரணமாக எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நான் நீங்களும் நன்றி செலுத்துகின்ற ஒரு கடமை இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்டு முடியுமான அளவு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்ட விடயங்களை கொண்டு வாழ்க்கையினை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திய கூட்டத்தில் பேர் பதித்தவர்களாக சுவனத்தை நோக்கி பயணிக்கின்ற நன்மக்களாக நாங்கள் மாற முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களை, மனிதர்களை படைத்த அல்லாஹ் அந்த மனிதர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களுடைய அந்த உடல் கட்டமைப்பை படைத்து வைத்திருக்கின்றான். அந்த மனிதர்களுக்கு செவிப்புலனை கொடுத்து வைத்திருக்கின்றான், பார்க்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், சிந்திக்கின்ற திறனை கொடுத்திருக்கின்றான், பேசக்கூடிய நாவன்மையை கொடுத்திருக்கின்றான். இப்படி அந்த மனிதனுக்கு பலவிதமான நிரந்தத்துக்களை செய்திருக்கின்றான். இப்படி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வும் உங்களுடைய அந்த உடம்பை பற்றி, உங்களுடைய அந்த ஆத்மாவை பற்றி நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க கூடாதா? யாரை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் வெளிப்படைப்புகளை எல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய உடம்பை பற்றி ஒரு விடுத்தம் நாங்கள் சிந்தனை செய்து பார்த்தால் படைத்தவனை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான நியமத்துக்களை இந்த உடம்புக்குள் அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த கண் பார்வையாக இருக்கட்டும், செவிப்புலனாக இருக்கட்டும், பேசுகின்ற நாவன்மையாக இருக்கட்டும், இதையெல்லாம் இழந்தவர்களிடத்திலே போய் கேட்டு பார்க்க வேண்டும். இதனுடைய இன்பத்தை பார்க்க முடியாத மனிதன் படுகின்ற கஷ்டத்தை அவன் ஒரு சில விடயங்களை பார்க்க முடியாமல் தவிக்கின்ற நிலையை பார்க்கின்ற அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தால்தான் இந்த கண்ணுடைய பொறுமை எங்களுக்கு விளங்கும். கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது என்று வைத்துக் கொள்வோம், அப்பொழுதுதான் இந்த கண்ணுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும். கேட்க முடியாத நிலை வரும் என்றால் அப்பொழுதுதான் எங்களுக்கு காதுடைய பெருமதி விளங்க போகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு நியமத்தையும் நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போமாக இருந்தால் படைத்தவனை புரிந்து கொள்வது மிக இலகுவாக மாறிவிடும். எனவே இந்த படைப்பினங்களை இந்த எங்களுடைய உடம்பில இந்த நியமத்துக்களை வைத்திருக்கின்றாங்களா என்ன எதிர்பார்க்கிறார். அம்மா அல்குர்ஆனிலே சூரத்துல் இஸ்ரா 36வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு அறிவில்லாத விடயத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், உங்களுக்கு தெளிவில்லாத விடயத்தை நீங்கள் பேச வேண்டாம். உங்களுடைய செவிப்புலங்களும் உங்களுடைய பார்வையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிந்திக்கின்ற ஆற்றலும் அந்த ஒவ்வொன்றையும் பற்றி மறுமை நாளையில் விசாரிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் எதற்காக இந்த செவிப்புலன், எதற்காக இந்த பார்வை, எதற்காக பேசுகின்ற நாவன்மை, எதற்காக சிந்திக்கின்ற ஆற்றல், எதற்காக சகோதரர்களே? மறுமை நாளையில் அல்லாஹ் எங்களை விசாரிப்பான், கண்ணை கொண்டு நீ என்ன செய்தாய், காதை கொண்டு எதை கேட்டாய், நாவை கொண்டு எதை பேசினாய், இப்படி மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிக்க போகின்றான். அந்த விசாரணைக்கு நாங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் மறுமை நாளில் எங்களால் தப்ப முடியாது. எனவே இந்த நியமத்துக்களை தந்தால்தான் இவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றானோ அப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இதுதான் இந்த நியமத்துக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி உபகாரமாக இருக்க போகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த நியமத்துக்களில் மிக பிரதானமான மிக முக்கியமாக இருக்கின்ற இந்த நாவு இருக்கிறது அல்லவா, இந்த நாவு ஒரு மனிதனை சுவனத்துக்கு இட்டு செல்வதை விட நரகத்துக்கு இட்டு செல்வதில் மிகப்பெரிய பங்கு செலுத்துகின்றது. நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார், லேசான எச்சரிக்கை அல்ல. சிறுக் இருக்கிறது அல்லவா, அது மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும். பிதத் இருக்கிறது அல்லவா, அது மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும். அதே போன்று நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவுடைய விடயத்தில் நரகத்தை சம்பந்தப்படுத்தி நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய நாவு, நான் இணைத்ததை பேசுவேன். அப்படித்தான் நாங்கள் நிறைய பேர் இந்த நாவை பயன்படுத்துகிறோம். என்னுடைய நாவு, நான் இணைத்ததை பேசுவேன், யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு உண்மையான இறை விசுவாசி, அல்லாஹ்வை நம்பிய ஒரு மனிதன், மறுமையில் படைத்தவன் ரஹ்மானை சந்திக்கவிருக்கிறோம் என்ற நினைவோடு வாழ்கின்ற மனிதன் இந்த நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? நபிகளால் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், மறுமையை எதிர்பார்த்து வாழுகின்றாரோ இவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனியாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நம்பி இருந்தால், மறுமையை சரியாக நம்பி வாழ்ந்திருந்தால், என்னுடைய நாவை நான் இணைப்பதை பேசுவோம் என்று சொல்லுவோமா? என்னுடைய நாவை நான் வேண்டியதை பேசுவேன், உங்களுக்கு கேள்வி கேட்கின்ற அதிகாரம் கிடையாது என்று பேசுவோமா? பேச மாட்டோம். அதைத்தான் நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பியவன், மறுமையை எதிர்பார்த்து வாழ்பவன் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் தேவையில்லாப்பா, தேவையில்லாத விஷயமா, பேச வேண்டிய அவசியம் கிடையாது, வாயை மூடி மௌனியாக இருக்க வேண்டியதுதான். இது யாருக்குரிய அளவுகோல், இது யாருக்குரிய இலட்சணம்? அல்லாஹ்வை நம்பி மறுமையை எதிர்பார்த்து வாழ்கின்ற மனிதனுக்குரிய இலட்சணம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம், எங்களுடைய நாவை நாங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய ஈமான் இருக்கிறது என்பது அடையாளம். அல்லாஹ்வை நம்பிய விதத்திலே, மறுமையை நம்பி இருக்கின்ற அளவுக்கு தான் நாங்கள் நாவை கட்டுப்படுத்தி நடக்க போகிறோம், இல்லாவிட்டால் நினைத்ததை பேசிவிடுவோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையை சரியாக நம்புகின்ற மனிதர்களால் தான் இந்த நாவை சரியாக பயன்படுத்த முடியும், இந்த நாவுக்கு தடை சட்டம் போட முடியும், இந்த நாவுக்கு கட்டுப்பாடு போட முடியும், நினைத்ததையெல்லாம் பேசாமல் இருக்க முடியும். எனவே அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? மாயல் பிதுமின் கௌலின் இல்லாலதைஹி ரகீபுன் அதீத், சூரா காஃபின் 18வது வசனம். என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? மாயல் பிதுமின் கௌலின் இல்லாலதைஹி ரகீபுன் அதீப். அழகான அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒரு மனிதன் எந்த ஒரு பேச்சை பேசினாலும் சரி, அந்த பேச்சை பதிவு செய்வதற்காக கண்காணிக்கக்கூடிய உறுதியாக இருக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பதிவு செய்வதற்காக மலக்குமார்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்களாம், ரகீபாக இருப்பார்களாம், நுணுக்கமாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள், அதீதாக இருப்பார்களாம், மிக உறுதியாக எழுதுவார்கள். பொய் சாட்சிகள் கிடையாது, மறதியான எழுத்துக்கள் கிடையாது, நினைத்ததை எழுதுபவர்கள் கிடையாது, உறுதியை எழுதினால் எழுதியதுதான். அந்த அளவுக்கு உறுதியாக எழுதக்கூடிய மலக்குமார்களை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் என்று அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் பதியப்படுகின்றன. எனவே எங்களுடைய நாவில் இருந்து வருகின்ற வார்த்தைகளை சிந்தனையோடு மிக கவனமாகத்தான் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே அல்குர்ஆனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், மறுமையை நம்புகின்ற ஒரு மனிதன் நினைத்ததையெல்லாம் பேசுபவனாக இருக்க மாட்டான். அல்லாஹ் விரும்பியதை, நபிகளால் காட்டக்கூடியதை பேசுபவனாக இருப்பான் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அல்லவா? முஸ்லிம்களுக்கு நாங்கள் என்ன வரை விளக்கணம் வைத்திருக்கிறோம்? முஸ்லிம்களை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம்? பேரை வைத்துத்தான் அடையாளப்படுத்துகிறோம். அவர் அப்துல்லாவா? அவர் முஸ்லிம். இந்த பெண்மணி ஆயிஷாவா? அவர் ஒரு பெண்மணி. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் அப்படி முஸ்லிம்களை அடையாளப்படுத்தவில்லை. நபிகளால் முஸ்லிம் என்று சொன்ன வரைவிலக்கணம் தெரியுமா? அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி என்று சொன்னார்கள். முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் அடித்தவனை நோவினை செய்யாதவன் தான் முஸ்லிம் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிமுக்குள்ள வரைவிலக்கணத்தை பாருங்கள். புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வரைவிலக்கணம்? நாங்கள் முஸ்லிம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம், நாங்கள் முஸ்லிம்கள் என்று பெருமை அடிக்கலாம், ஆனால் என்னுடைய நாவினால் அடுத்தவன் நோவினை படுகின்றான், என்னுடைய நாவினால் அடுத்தவன் பாதிக்கப்படுகிறான், என்னுடைய நாவினால் அடுத்தவன் ஏமாற்றப்படுகிறான், என்னுடைய நாவினால் அடுத்தவனின் மானம் பறிக்கப்படுகிறது என்றால் நாங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லீமாக இருக்கலாமா? இஸ்லாத்தின் பார்வையில் முஸ்லீம்களாக இருக்கலாமா? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே நாவை கட்டுப்படுத்தி நடப்பவன் தான் இஸ்லாத்தின் பார்வையில் முஸ்லிமான. முஸ்லிம் என்றால் என்ன சகோதரர்களே அர்த்தம்? முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம்? கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன். நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் முஸ்லிமாக இருப்பதற்கு அர்த்தம் கிடையாது. எனவே நபிகளார் முஸ்லிமுக்குரிய வரைவிலக்கணத்தை நாவோடும் உடல் உறுப்புகளோடும் சம்பந்தப்படுத்தி சொல்கிறார்கள். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உண்மை முஸ்லிம்களா? முதலாவது ஹதீஸை சொன்னோம், உண்மை மூமிங்களா என்று பார்ப்பதற்கு. உண்மை மூமிங்கள் என்றால் நாவிலிருந்து நல்ல வார்த்தை வர வேண்டும். உண்மை முஸ்லிம்கள் என்றால் எங்களுடைய நாவிலிருந்து அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற எந்த பேச்சும் வெளிப்படக்கூடாது. அப்படி வெளிப்பட்டு விடுமாக இருந்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வட்டாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பார்வையில் வெளியேற வேண்டி வரும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாவை பாதுகாப்பது, நாவுக்கு கட்டுப்பாடு போடுவது இந்த அளவு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது இந்த நாவுக்குள்ள மிக முக்கியமான சிறப்பை பாருங்கள். புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் யமல்லி மா பைன லஹயைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுமன் லஹுல் ஜன்னா. யார் இரண்டு தாடைகளுக்கு இடையில் இருக்கின்ற நாவு, இரண்டு தாடைகளுக்கு இடையில் இருக்கின்ற இந்த நாவையும், இரண்டு கால்களுக்கு இடையில் இருக்கின்ற மறைவிடம் இருக்கிறது அல்லவா, அதையும் ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதாக யார் உறுதி பிரமாணம் தருகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் உறுதி அளிக்கிறேன் என்று சொன்னார்கள், நான் பொறுப்பாக நிற்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்கு, எதற்கு? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாவை பாதுகாக்கின்ற மனிதர்களுக்கு. எதை விட்டு? இஸ்லாம் தடுத்திருக்கின்ற பேச்சுக்களை விட்டு நாவை பாதுகாத்துக் கொள்வேன் என்று உறுதி எடுத்த மனிதனுக்கு நபிகளார் சுவனத்தை எடுத்துக் கொடுப்பதற்கு தகுதியாக சுவனத்தை எடுத்துக் கொடுப்பதற்கு உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. எனவே சுவனத்துக்கு நாங்கள் இலகுவாக செல்ல வேண்டுமா? இந்த நாவுக்கு கட்டுப்பாடு போட்டு விட்டால் போதும். ஏன் தெரியுமா காரணம்? நாங்கள் நாவினால் எங்களை நிறைய தவறுகளை செய்து விடுவோம் சகோதரர்களே. ஒரு மனிதனுடைய மானத்தை விட்டு ஏசி விடுவோம், ஒரு மனிதனை ஏமாற்றி விடுவோம், ஒரு மனிதனுக்கு பொய் உரைத்து விடுவோம், ஒரு மனிதனுடைய குறையை இன்னொரு இடத்தில் பெரிதாக கலைத்து விடுவோம், இரண்டு பேருக்கிடையில் கோல் முட்டி சண்டையை ஏற்படுத்தி விடுவோம். இப்படியெல்லாம் செய்துவிட்டு முதல் சப்பில் நின்றுதான் நாங்கள் வளமையாக தொழுகிறோம், இரவு தொழுகையை தொழுகிறோம், தகஜ்ஜுத் தொழுகையை தொழுகிறோம், ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறோம், பொருளாதாரத்தில் சதக்கா கொடுத்து விடுகிறோம். நாவை கட்டுப்படுத்தாத மனிதன் செய்கிற வணக்கம் யாருக்கு தெரியுமா? இந்த நாவினால் நாங்கள் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினோமோ அவனுக்கு தான் நாங்கள் தொழுகிற தொழுகை. நாங்கள் பிடிக்கிற நோன்பு, நாங்கள் கொடுக்கிற சக்காத்து, இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுவதில் பயன் கிடையாது. தொழுவும் தொழாதவர்களுடைய நிலை, நோன்பு பிடித்தும் நோன்பு பிடிக்காதவர்களுடைய நிலை, ஹஜ்ஜு செய்தும் ஹஜ்ஜு செய்யாத நிலை யாருக்கு தெரியுமா? நாவை பாதுகாக்காத மனிதனுக்கு. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு மனிதனுக்கு அடிப்பது குறைவு, அடிப்பதை விட நாவினால் அடிப்பதுதான் அதிகம். நாவினால் ஒரு மனிதனை நோவினைப்படுத்துவது, பாதிப்பு உட்படுத்துவதுதான் அதிகம். எனவே மறுமை நாளில் எங்களுக்கு எதிராக வருகின்ற அந்த எதிராளிகள் எல்லாம் எதை சொல்வார்கள் தெரியுமா? எனக்கு ஏசினான் யாருலாம், என்னை ஏமாற்றினான் யாருலாம், எனக்கு பொய் சொன்னான் யாருலாம், என்னை பற்றி குறை கலைத்தான் யாருலாம், என்னுடைய மானத்தை சீரழித்தான் யாருலாம் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது நாங்கள் செய்த வணக்கங்களை எடுத்தல்லவா கொடுப்பான். எனவே நாவை பாதுகாத்து விட்டால் சுவர்க்கம் கிடைக்கும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மறுமையை வெற்றி இந்த நாவிலே தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, நபிகளார் சொல்கிறார்கள், இன்னல் அபத லயத்தக்கல்லமு பில் கலிமா, என்னுடைய ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகின்றான். ஒரு மனிதியாளன் பேச்சல்ல சகோதரர்கள், மேடை போட்ட ஒரு மனிதனுடைய மானத்தை சீரழிப்பது அல்ல, ஒரு வார்த்தையை பேசுகிறான். மா எத்தபையனு பீஹா, அவன் என்ன பேசினான் என்ற உணர்வில்லாமல் பேசிவிடுகிறான். அப்பொழுதுதான் சகோதரர்களே, நிறைய பேர் சொல்வதை கேட்கிறான், வாய்த்தபடி பேசிவிட்டேன் அப்பா, வாய் குண்டி பேசிவிட்டேன் அப்பா. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே தவறுதலாக நடந்தால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். நாங்கள் நிறைய பேர் என்ன செய்வது, பேசுவதை பேசிவிட்டு வாய்ப்புந்தி பேசிவிட்டோம் என்று சொல்வது, விளங்காமல் பேசிவிட்டோம் என்று சொல்வது. நபிகளால் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகின்றான், அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை சொல்கிறது என்ற தெளிவில்லாமல் பேசிவிட்டான். அப்படிதான் சகோதரர்களே, என்ன பேசினான் என்று தெரியாமல் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டான். இந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு பெரிய பாதிப்பு மனதினாலே ஏற்படுகிறது தெரியுமா? நபிகளால் சொன்னார்கள், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவு தூரம் நரகத்தின் ஆழத்துக்கு தள்ளப்படுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு மோசமான விஷயம் எங்களுக்கு சாதாரணமாகி போய்விட்டது என்று பாருங்கள். இஸ்லாத்தின் பார்வையில் எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயம், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட அளவு தூரம் நரகத்தின் அடித்தளத்துக்கு தள்ளிவிடுகிற ஒரு காரியம் எங்களுக்கு சர்வசாதாரணம், சிம்பிள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை சிந்தித்து, இது நல்லதை பேசுகிறேனா அல்லது கெட்டதை பேசுகிறேனா, நான் பேசுகிற பேச்சு ஒரு மனிதனுக்கு பாதிப்பை செலுத்துமா அல்லது நன்மை அளிக்குமா என்ற சிந்தனையோடு பேச வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஒரு வார்த்தை போதும் சகோதரர்களே, அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு வார்த்தை போதும் மறுமையில் மிகப்பெரிய கேவலத்தை சந்திப்பதற்கு. அதே போன்று இன்னும் கொஞ்சம் தெளிவாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா, ஒரு மனிதன் ஒரு நல்ல வார்த்தையை பேசிவிடுகிறார், அல்லாஹ் விரும்புகிற ஒரு வார்த்தை. எப்படி? ஒரு சகோதரனுக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுத்தான், நபிகளாரோடு சம்பந்தப்பட்ட மார்க்க விவாதத்தை கதைத்தான், சண்டை பிடிக்கின்ற இரண்டு பேருக்கு இடையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக பொய் சொன்னான் என்று வைத்துக் கொள்வோமே, இது நல்ல காரியம்தான். இப்படி இஸ்லாம் விரும்புகின்ற, அல்லாஹ்வை விருப்பப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அவனுக்கு? அந்த வார்த்தையினூடாக மறுமை நாளில் சுவனத்தில் பல அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறான், ஒரு வார்த்தையின் விளைவு. அதே நேரத்தில் அல்லாஹ்வை வெறுப்புண்டாக்குகின்ற ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அதன் காரணமாக நரக நெருப்புக்குள் தூக்கி எறியப்படுகிறான் என்று நபிகளார் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாவு மனிதனை நரகத்துக்கிட்டு செல்வதில் மிகப்பெரிய பங்கு செலுத்துகின்றது. எனவே நாவை பற்றி அறிந்திருக்கின்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. முஹாஜிர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரிடத்திலே வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு அமலை சொல்லி தர வேண்டும், நீங்கள் எனக்கு ஒரு அமலை சொல்லி தர வேண்டும். அந்த அமலை நான் செய்கின்ற பொழுதோ நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும், சுகுணத்துக்குரியவனாகவும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லித்தர வேண்டும் என்று. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்று பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. அந்த நபித்தோழர்களுக்கு இருந்த முழு சிந்தனை என்ன தெரியுமா? நரகத்தை விட்டு தூரமாக வேண்டும், சுகுணத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். இன்றைக்கு எங்களிடத்தில் அடிமனசிலே இல்லாத ஒரு சிந்தனை. அதனால்தான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நான் அதை செய்தால் சுகணம் உடைய வேண்டும், நரகத்தை விட்டு ஏந்தனும் இப்படி கேட்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களும் நிறைய அமல் செய்வோம், ஆனால் நரகத்தை சந்தித்து விட்டு சூழல் செல்கிற ஒரு மோசமான நிலை வந்துவிடும் சகோதரர்களை. அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நபித்தோழர்கள் இப்படி கேட்பார்கள், நரகத்தை விட்டு தூரமாகுவதும் ஒரு நிபந்தனை, சூழத்துக்கு செல்வதும் ஒரு நிபந்தனை. நிறைய பேர் சூழல் செல்ல முடியும், நரகத்தின் வேதனைகளை அனுபவித்து விட்டு சூழல் செல்ல முடியும் சகோதரர்கள். அப்படி கூட்டத்திலும் நாங்கள் சேர்ந்து விடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லித்தார்கள் என்று கேட்கிறார். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய ஐந்து அம்சங்களை சொல்கிறார்கள், ஜிஹாதை பற்றி சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவை பற்றி சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எல்லா விவகாரங்களையும் சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு விடயத்தை உனக்கு நான் சொல்லித்தரட்டுமா? எது? தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜி, ஜிஹாது, சதகா, இதெல்லா விடயங்களையும் சேர்த்துக் கொள்கிற ஒரு விடயத்தை உனக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று கேட்கிறான். அப்பொழுது முன்னாள் ரதி எல்லாவும் அல்லாஹ்வின் தூதரை சொல்லித்தாரங்கள் என்று கேட்கிறான். அப்பொழுது நபிகளார் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய நாக்கை இழுத்து பிடிக்கிறார், தன்னுடைய நாக்கை இழுத்து பிடித்து சொல்கிறார்கள், குஃபாரை கஹாலா, இந்த நாவை உனக்கெதிராக வருவதை விட்டு பாதுகாத்துங்கள் என்று சொன்னார்கள். குஃபாரை கஹாலா, இந்த நாவை உனக்கு எதிராக செயற்படுவதை விட்டு பாதுகாத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது முஹாமதி நான் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வரிநாளம் ஆகதூன விமானத்தக்கெல்லாம் உயாசினத்தினா, எங்களுடைய நாவினால் பேசுகின்ற பேச்சுக்களினாலும் மறுமை நாளில் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பேர் நாங்கள் அப்படித்தான் செய்து கொண்டு நினைத்துக் கொண்டிருக்கோம். நாவு சும்மா ரெண்டு வார்த்தை தானே அப்பா, இருக்க நிறைய குற்றமா? அப்படித்தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நபித்தோழர் கேட்கிறது, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பேசுகின்ற பேச்சினால் குற்றம் பிடிக்கப்படுவோமா? அப்பொழுது நபிகளார் அந்த ஒரு கடுமையான வார்த்தைக்கு சொல்வார்கள், இது தெரியாதா அப்ப உனக்கு, சக்கிலக்கவும் உன்னுடைய தாய் உனக்கு பாதமாகட்டும் என்று சொல்வார்கள் அரபியிலே. அது சும்மா கண்டிப்பதற்கு சொல்கிற வார்த்தை. அதை சொல்லிவிட்டு நபிகளார் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை நரகத்துக்கு தள்ளுவதிலே இந்த நாவு இருக்கிறது அல்லவா, இந்த நாவை விட வேறெதும் பங்கு செலுத்தாது என்று சொல்கிறார். எனவே ஒரு மனிதனை நரகத்துக்கு தள்ளுவதிலே நாவினால் பேசுகின்ற பேச்சுக்கள் மிகப்பிரதானமான காரணமாக இருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தியை திருநிதி அஹ்மது போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே பாருங்கள், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு பாரம்பரியம் என்று பாருங்கள். நபிகளார் எப்படி சொல்கிறார்கள், ஒரு மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்வதிலே முழுக்குப்பற தள்ளிவிடுவதிலே இந்த நாவுனால் வருகின்ற விபரீதங்கள் மிக முக்கியமான காரணம் என்று சொல்கிறார். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையை சொன்ன நபிகளார், ஜகாத்தை சொன்ன நபிகளார், இந்த பிற வணக்க வழிபாடுகளை சொன்ன நபிகளார், இதெல்லாவற்றையும் விட ஒரு மனிதனை நரகத்தை விட்டு தூரப்படுத்தி சுவனத்துக்கிட்டு செல்கிற காரியமாக எதை சொல்கிறார்கள் சகோதரர்களே? இந்த நாவை தான் சொல்கிறார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நிறைய நிறையவே எங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்னுடைய நாவின் நிலை எப்படி இருக்கிறது? நான் பேசுகின்ற பேச்சுக்கள் மறுமையினாலே சுவனத்துக்கிட்டு செல்லுமா அல்லது நரகத்துக்கிட்டு செல்லுமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாவை பற்றி சிந்திக்காமல் சுவனத்தை நினைப்பது இருக்கிறது அல்லவா, அது முடியாத காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாவை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம். எனவே நாவினால் நடக்கின்ற பாவங்கள் என்ன? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, நாவினால் நான் என்னதான் அப்பா தவறு செய்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாவினால் நடக்கின்ற தவறுகள் என்ன என்பதை பார்ப்போமாக இருந்தால் எங்களை அந்த அநியாயத்தை விட்டும் ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். முதலாவதாக நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற ஒரு தவறு என்ன தெரியுமா? அடுத்தவர்களை பற்றிய குறையை இன்னொருவரிடத்தில் சென்று கதைப்பது. அடுத்தவருடைய ஒரு குறையை கொண்டு போய் இன்னொரு சகோதரரிடத்திலே கதைத்துக் கொண்டிருப்பது சாதாரணமாக நடக்கக்கூடியது. நம்ம ஒரு கேள்வி என்ன தெரியுமா, அது இருக்கிற குறையை தானே கதைக்கிறோம், ஏன்னா இல்லாததையா கதைத்து விட்டோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்தத்துனு நமது தீனா, புறம் என்றால் உங்களுக்கு என்ன வேண்டு தெரியுமா, கோல் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன வேண்டு தெரியுமா, தீபத் என்றால் என்ன வேண்டு தெரியுமா என்று கேட்கிறார்கள். நபித்தோழர்களுடைய பதில், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள். அப்பொழுது நபிகளா சொல்லிக் கொடுக்கிறார்கள், விக்ருக்கா அகாக்க பிமா யக்ரஹ், உன்னுடைய சகோதரன் வெறுக்கக்கூடியதை நீ பேசுவது என்று சொன்னார்கள். உதாரணமாக நீங்கள் என்னை பற்றி ஒரு சகோதரத்தில் போய் கதைத்துக் கொள்கிறீர்கள், அது எனக்கு கேள்விப்பட்டால் நான் கவலைப்படுவேன், அது எனக்கு கேள்விப்பட்டால் இடத்திலும் கசப்புணர்வு வரும் என்றால் அந்த விடயத்தை கதைப்பதுதான் புறம், தீபத் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபித்தோழர் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சொல்லுகின்ற அந்த குறை, நாங்கள் கதைக்கின்ற அந்த குறை அவரிடத்தில் இருந்தாலுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் அவர் சொன்னார்கள், அவரிடத்தில் அந்த குறை உண்மையாகவே இருந்தால்தான் புறம், இல்லாவிட்டால் அவர் மீது நீங்கள் பொய் உரைத்து இட்டு கட்டி விட்டீர்கள், பதிலூறு சொல்லிவிட்டீர்கள் என்று நபிகள் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களை இன்னொரு இடத்திலே சென்று ஒரு மனிதனுடைய நடவடிக்கையோடு சம்பந்தப்பட்ட தவறுகளை அவன் இல்லாத நேரத்தில் கதைப்பது இருக்கிறது அல்லவா, இது லேசான குற்றம் கிடையாது. அல்லாஹ் அல்குர்ஆனிலே சூரத்துல் ஹிஜ்ராத்தில் அழகாக சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளை என்று அல்லாஹ் அழைத்து சில அறிவுரைகளை சொல்லிக் கொண்டு வந்துவிட்டு, வலா யத்தபதுகும் பஅலா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறங்கதைக்க வேண்டாம், உங்களில் சிலர் சிலருடைய குறையை அலச வேண்டாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி அலசுவது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா, ஐவலிக்கும் அதற்கும் ஐயகுல லஹ்மா அகீஹி மைத்தன் ஃபகத் இன்துஹு, உங்களுடைய சகோதரன் மரணித்திருக்கிறார், செத்த பிணமாக இருக்கிறார், அவருடைய உடம்பில் உள்ள ஒரு இறைச்சி துண்டை வெட்டி எடுத்து உண்ணுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா, சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? அல்லாஹ்வே பதில் சொல்லுகின்றார், ஃபகத் இன்துஹு, நீங்கள் அதை வெறுத்து விடுவீர்கள் அல்லவா. அதுபோன்றுதான் ஒரு சகோதரனின் குறையை கதைப்பது அவனுடைய மாமிசத்தை உண்ணுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எவ்வளவு பெரிய பாவம் சகோதரர்களே, மனித மாமிசத்தை சாப்பிடுபவர்களை பார்த்து நாங்கள் இவன் மனிதனே கிடையாதப்பா என்று சொல்வோம், இவன் மனித இனமே அல்ல என்று சொல்லிவிடுவோம். அந்த அளவு பாரதூரமான ஒரு விஷயம் எது, ஒரு மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது என்பது. ஒரு மனிதனுடைய குறையை கதைப்பதை இஸ்லாம் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறது தெரியுமா, இந்த இடத்தில் தான் வைத்து பார்க்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, நாங்கள் சாதாரணமாக செய்கிறோமா இல்லையா, இன்னொரு சகோதரனின் குறையை எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாயிலே போட்டு சப்பிக் கொண்டிருக்கிறோமா இல்லையா, மனித மாமிசங்களை ருசித்து உண்ணுகிறோமா இல்லையா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, எப்பொழுது கேடு கட்டோர் வேலையை செய்கிறோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள். எனவே இன்னொருவனின் குறையை கதைப்பது என்பது லேசான காரியம் அல்ல என்பதை நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கிறார். ஹஜ்ஜத்துல் வதா எப்பொழுது நடந்தது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதத்தின் அரபாவுடைய தினத்திலே இருக்கிறார்கள். அந்த தினத்திலே நடந்த உரைக்கு நாங்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே நடந்த உரை என்று சொல்வோம். அது மிக பிரபலமான உரை. அதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விடயங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தி மூன்று விடயங்களை ஹராம் என்று சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா, மக்கா இருக்கிறது அல்லவா, அந்த மக்காவிலே ஹராம் என்ற ஒரு எல்லை இருக்கிறது. அதிலே ஒரு மனிதனை பலிக்கு பலி வாங்க முடியாது, அதிலே இருக்கின்ற பயிர் பச்சைகளை பிடுங்க முடியாது, அது ஹரமுடைய எல்லை. எப்படி அந்த பகுதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ, மக்கா எப்படி புனித பூமியாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய இரத்தம், ஒரு மனிதனுடைய சொத்து செல்வம் மதிப்பு மிக்கது, பாதுகாக்கப்பட வேண்டியது என்று நபிகளால் சொல்கிறார். அதே போன்ற அந்த அரபாவுடைய அந்த தினம் இருக்கிறது அல்லவா, அந்த அரபாவுடைய தினத்துக்கும் ஐயாமும் நகரி என்று சொல்லப்படுகிற நகருடைய தினத்துக்கும் எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ, அதே போன்ற சிறப்பை அல்லாஹ் இந்த மூன்றுக்கும் வைத்திருக்கிறான். முழங்கா மாதம் இருக்கிறதெல்லாம் லேசான மாதம் கிடையாது. அதிலே நாங்கள் யுத்தத்துக்கு செல்லக்கூடாது, யுத்தம் செய்வது இருக்கிறதெல்லாம் நாங்களாக படையெடுத்து செல்லக்கூடாது என்று தடுத்து அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறது.
அதே போன்று அந்த மானத்துக்கு இருக்கின்ற அதே சிறப்பை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய சொத்து செல்வம், ஒரு மனிதனுடைய இரத்தம் இஸ்லாத்தின் பார்வையில் பெருமதி மிக்கது என்று நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே இந்த புறம் என்ற பாவத்தின் ஊடாக நாங்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா? இஸ்லாம் எதை மதிப்பு மிக்கது கண்ணியம் மிக்கது என்று சொல்கிறதோ அதை உடைத்தறிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய மானத்தை சீரழித்து ஒரு மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களை நாங்கள் நினைத்த மாதிரி கதைத்து கதைத்து இன்றைக்கு எந்த அளவுக்கு நாடி போய்விட்டது தெரியுமா? பத்திரிகையிலே அடுத்தவனுடைய மானத்தை எழுத வேண்டுமா? புத்தகத்திலே எழுத வேண்டுமா? சீடியிலே போட வேண்டுமா? முழு உலகமும் பார்ப்பதற்கு இன்டர்நெட்டிலே போட வேண்டுமா? அதற்கென்று வெப்சைட் திறந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லா பாதுகாக்க வேண்டும். லேசான காரியம் அல்ல சகோதரர்களே. தொழுகையை விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடலாம், நோன்பை விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடலாம், வசதி இருந்தும் ஹஜ் செய்யாவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடலாம். ஒரு மானத்தை பறித்த நிலையில் நாங்கள் மரணித்து விட்டால் அந்த மனிதனிடத்தில் உலகத்தில் மன்னிப்பு பெறவில்லையா? மறுமை நாளில் அல்லாஹ் எப்படி மன்னி தீர்ப்பான் தெரியுமா? தொழுத தொழுகையை கொடு, பிடித்த நோன்பை கொடுக்கொடு, கொடுத்த ஜகாத்தை கொடு, செய்த ஹஜ்ஜை கொடு என்று செய்த வணக்கங்களை எல்லாம் பார்த்து கொடுத்து விடுவான் சகோதரர்களே. எனவே நாமுக்கு கட்டுப்பாடு கொடுங்கள். இல்லாவிட்டால் நடக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் போனார்கள் அல்லவா? என்ன ஏழு வானங்களையும் கடந்து படைத்தவனை சந்திக்க போனார்கள் அல்லவா? அந்த நிகழ்வின் போது ஒரு சில கூட்டத்தவர்கள் தண்டிக்கப்படுகின்ற காட்சி நபிகளாருக்கு காட்டப்படுகிறது. அந்த காட்சியிலே நபிகளாருக்கு காட்டப்பட்ட ஒரு காட்சி என்ன தெரியுமா? ஒரு சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் செம்பினால் நகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்பினால் நகத்தை உண்டு பண்ணி அதனால் முகம் பகுதிகளையும் நெஞ்சு பகுதிகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய தண்டனை இப்படி காட்டப்படுகிறது. என்ன செம்பினால் நகங்கள் இருக்கின்றன, அதனால் முகங்களையும் நெஞ்சு பகுதியிலும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு ஒரு இந்த சாதாரணமான ஒரு ஊசி என்று சொல்வோம் அல்லவா, அதனால் உடம்பிலே கீத்தினால் எவ்வளவு வருத்தம் வருகிறது என்று சிந்தனை செய்து பாருங்கள். அப்படி இருக்கின்ற போது நகத்தினால் எங்களை நாங்கள் அப்படியே நாங்கள் வலித்து வலித்து கஷ்டப்படுத்திக் கொள்வோம் என்றால் மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை இருக்க போகிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இப்படி தண்டிக்கப்படுகிற கூட்டம் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவர்கள் தான் உலகத்தில் மனிதர்களுடைய மானத்தை கீறி கிழித்தவர்கள், மனிதர்களுடைய விடயத்தில் பொய் உரைத்தவர்கள் என்று நபிகளாருக்கு பதில் சொல்லப்பட்டதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இது அபூ தாவூது அஹ்மது போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு பாரதூரமான உலகத்திலே நபிகளார் மறுமையில் இப்படித்தான் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெளிவாக சொல்லிவிட்டு போன ஒரு பாவம் தானது ஒரு மனிதனுடைய குறையை இன்னொருவிடத்தில் போய் கதைப்பது? தேவையில்லை சகோதரர்களே, விட்டு விடுவோம். எங்களை திருத்துவதற்கு என்ன வழி? என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை பார்த்து விட்டு போய்விடுவோம். அடுத்தவர்களை பற்றி ஏன் அலச வேண்டும்? அடுத்தவர்களை பற்றி ஏன் கழுவ வேண்டும்? அவருடைய பாவத்தை கழுவுவதற்கா? அவர்களை சுத்தப்படுத்துவதற்கா? நாங்கள் அவர்களை பற்றி பேச பேச அவர்களுடைய அடுக்கல்லையா மேலே எங்களுடைய தலையில் போட்டுக்கொண்டு அவர்களை நாங்கள் கழுவி சுத்தப்படுத்துகிறோம். இதுதான் அர்த்தம் சகோதரர்கள். எனவே அடுத்தவர்களை பற்றி குறை கரைக்காமல் அடுத்தவர்களுக்கு முன்னால் எங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று பார்த்துக் கொண்டு எங்களை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்தால் அதுதான் மறுமை வெற்றிக்கு வரி என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த எங்களுடைய நாவிலே நடக்கின்ற இன்னொரு பாவம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய பாவம் சகோதரர்களே, உலகத்திலே தண்டனை காட்டப்பட்ட ஒரு பாவம் என்ன தெரியுமா? கோல் சொல்வது. கோல் என்றால் என்ன சகோதரர்களே? நிறைய பேருக்கு கோல் என்றால் என்னவென்று தெரியாது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கிறது. இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் தனி மனிதர்களிடத்திலே பிரச்சனை வந்து, குடும்பத்திலே பிரச்சனை வந்து, சமூகத்திலே பிரச்சனை ஏற்பட்டு, நாடுகளுக்கிடையில் பிரச்சனை ஏற்பட்டு, முழு உலகத்திலும் பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த கோல் மட்டும்தான் சகோதரர்களே, இந்த கோல் மட்டும்தான். அரபு நாடுகளில் நாங்கள் கிளர்ச்சி பிரச்சனை என்று சொல்கிறோமே, என்ன காரணம் தெரியுமா? இந்த கோல் தான் சகோதரர்களே. பேஸ்புக்கை பயன்படுத்தி பயன்படுத்தி ஒருவனை பற்றிய குறையை என்ன செய்வது? ஆட்சியாளர்களை பற்றிய குறைகளை அடுத்தவனுக்கு சொல்வது. எதற்காக? ஆட்சியாளருக்கு எதிராக கூட்டம் சேர்ப்பதற்கா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனை வரவில்லையா? குடும்பத்தில் பிரச்சனை வரவில்லையா சகோதரர்களே? கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வார்கள். கணவன் வெளி வேலைக்கு போய் வீட்டுக்கு வருகின்ற பொழுது கணவனுடைய தாயார் என்ன செய்வார் தெரியுமா? மருமகளை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் போட்டு கொடுப்பது. எதற்காக?
மணமகளோடு கொஞ்சம் வாய் தக்கம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு என்ன, அது சேஃப்டி. நடக்கிறா இல்லையா சகோதரர்களே? மனைவியுடைய வேலை என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தவுடனே மாமியை பத்தி போட்டுக் கொடுக்கிற வேலை. எதற்காக? மாமியோடு கொஞ்சம் முருகங்களை இருந்தாலும் எங்களுடைய காரியம் நிறைவேறும். மதினிமார்களை பற்றி குறை கதைப்பது, மச்சாமார்களை, இதனால் தானே சகோதரர் குடும்பத்திலே பிரச்சனை. இதனால் தானே கணவன் மனைவி கிடையாது சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. எதனால்? கோல். சுருக்கமாக கோலை பற்றி சொல்வதாக இருந்தால், ஒற்றுமையாக இருக்கின்ற இரண்டு பேருக்கிடையிலே சண்டையை ஏற்படுத்துவதற்காக, பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக ஒருவருடைய தகவலை இன்னொருவருக்கு கடத்துவது, இதுதான் கோல் என்பது சகோதரர்களே. லேசான காரியம் அல்ல. நபிகார் சுருக்கமான வார்த்தை சொன்னார்கள், ஜென்னத்தனம் கோல் சொல்லுகின்ற பழக்கம் உள்ளவன் சுவனம் முடியாது என்று சொன்னார்கள். எதற்காக நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் சகோதரர்களே? ஏன் நாங்கள் அப்துல்லாக்கள், ஆயிஷாக்கள், பாத்திமாக்கள் என்று பேர் வைக்கிறோம் சகோதரர்களே? மறுமையிலே சுவனம் அடைய வேண்டும், அதுதானே காரணம். ஆனால் கோல் சொல்கின்ற பழக்கம் இருந்தால் அப்படியே தடைப்படும் என்பதை நபிகளார் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். கபருடைய வேதனை இருக்கிறது அல்லவா? குர்ஆன் ஹதீஸை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் கபரில் இந்த மனிதனுக்கு இந்த வேதனை என்று பார்க்க முடியாது, இந்த பாவத்தை செய்தவனுக்கு கபரில் இந்த தண்டனை இருக்கிறது என்று பார்க்க முடியாது. பொதுவாக நல்லவர்களுக்கு கபருக்குள் சந்தோஷமான நிலை, கெட்டவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று பார்க்க முடியும். அந்த கபருக்குள் குறிப்பிட்ட ஒரு பாவத்துக்கு இன்ன தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்பட்டது என்றால் ரெண்டே ரெண்டு பாவம் தான் சகோதரர்கள், ரெண்டே ரெண்டு பாவம் தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒட்டகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாலைவனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒட்டகம் அப்படி இறங்கி விடுகிறது. நபிகளார் கீழே விட பார்க்கிறார்கள். ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இடத்துல இரண்டு கபர்கள் இருக்கின்றன, அந்த கபரில் உள்ளவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அதன் சத்தத்தினால்தான் ஒட்டகம் என்ன செய்கிறது, குறுமுகிறது என நபிகளால் சொல்லிவிட்டு ஒரு ஈத்தம் பழ பாலையை கொண்டு வர சொல்லி அதை இரண்டாக பிரித்து வைத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதில் இரண்டு பேரும் செய்த பாவம் என தெரியுமா? நபிகளால் சொல்லுவார், அவர்கள் பெரிய பாவத்தை செய்து விடவில்லை, எங்களுடைய பார்வையில் சின்ன பாவத்தை தான் செய்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரியது, அதனால் தான் கபருக்குள் தண்டனை காட்டப்படுகிறது. எங்களுடைய பார்வையில் சில்லறை பிரச்சனை. ஒருவர் என்ன செய்தார் தெரியுமா? சிறுநீர் கழிக்கின்ற பொழுதோ மக்களுடைய பார்வையை விட்டு தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை, அல்லது சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை. இன்னைக்கு சாதாரணமாக என்ன, உங்களுடைய ஆட்கள் சரியாக சொல்லுவார்கள், வேலை தளத்தில் எப்படி அப்பா சுத்தம் செய்யறது, வேலை தளத்தில் தண்ணி வசதி கிடையாது, தண்ணி இல்லை என்றால் கல்லை குடி, தண்ணி இல்லை என்றால் பேப்பர்னால் சுத்தம் செய்ய முடியும், இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. இன்றைக்கு நாங்கள் இந்தியா போன்ற இலங்கை போன்ற பகுதிகளுக்கு சென்றால் சகோதரர்களே ஒன்றை பார்க்க முடியும், என்ன தெரியுமா? பள்ளிகளிலே இஸ்திஞ்சா காமராயன் ஒன்று கட்டி வைத்திருப்பார்கள், இஸ்திஞ்சா காமரா, அதுல சிறுநீர் மணி தான் கழிக்கிறது. எங்களுடைய சகோதரர்கள் எப்படி எல்லாம் சிறுநீர் கழிப்பார்கள் தெரியுமா? அவருக்கு முன்னால மூடிக்கொள்வார், பின்னால முழுக்க என்ன செய்யும், வாரம் போறவனுக்கெல்லாம் விளங்குறது காட்டிக்கிட்டு இருப்பார். கண்டிருக்கிறீங்களா இல்லையா? சாதாரணமா பார்க்க முடிகிறது, கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய மறைவிடத்தை அடுத்தவனுக்கு காட்டுகின்ற நிலையிலே சிறுநீரோ மலமோ கடித்து விட்டார், அதனால் தான் கபரில் தண்டிக்கப்படுகிறார் என்று நபிகளார் குறிப்பிட்டு சொன்ன முதலாவது பாவம். இரண்டாவது என்ன தெரியுமா? அடுத்தவர் கான எம்சி பின் நமீமா, உலகத்தில் கோல் சொல்லுகின்ற பழக்கம் உள்ளவராக இருந்தார். ஒருவருடைய தகவலை கொண்டு போய் இன்னொருவரிடத்தில் சொல்வது எதற்காக தெரியுமா? இரண்டு பேருக்கு முன்னில் மூட்டி விடுவது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்கள், இன்னைக்கு ஜமாத்துகள் இருக்கின்றன சகோதரர்கள், என்ன தௌஹீதுக்கிடையில் பல ஜமாத்துகள், தௌஹீதுக்கிடையில் பல அமைப்புகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சைத்தான் செய்கிற வேலை எங்களுடைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. சைத்தானுடைய வேலை என்ன சகோதரர்களே? சைத்தானுக்கு எது சகோதரர்களை விருப்பம்? கணவன் மனைவிக்கிடையே சண்டையை ஏற்படுத்துவதை விட அவனுக்கு விருப்பம் கிடையாது. அந்த வேலையை இன்றைக்கு ஜமாத்துகளுக்கு மட்டத்தில் நாங்கள் செய்வோம். யாராவது ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால் போதும், அவர் தவறுதலாக சொல்லியிருப்பார், அவ்வளவுதான், அதை அப்படியே கொண்டு போய் என்ன செய்வது, அடுத்த ஜமாத்துக்கான இப்ப உன்னைய பத்தி இப்படி சொல்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் அழகான ஒரு வழியை காட்டுகிறது தெரியுமா? உங்களுடைய இரண்டு பேரும் சண்டை பிடித்து பிரிகின்ற நிலையில் இருந்தால் பொய்யை சொல்லியாவது ஒற்றுமைப்படுத்துங்கள். பிரிந்த ரெண்டு பேருக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்பவன் பொய்யன் அல்ல என்று சொன்னான். என்ன தெரியுமா? நானும் இந்த சகோதரனும் கோபித்து விட்டோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவரிடத்தில் என்னை பற்றி போய் சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? என்னப்பா நீங்க அவரோட பேசாமல் இருக்கிறீர்கள், அவர் உங்களை பற்றி என்னென்னமோ சிறப்பித்து சொல்கிறாரே, உங்களை பற்றி நல்லது தானே பேசுகிறார், உங்களை பற்றி நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்,
உங்களிடத்தில் ஏசித்தான் இருப்பேன், அதையெல்லாம் மறைத்து விட்டு என்னை பற்றி நல்லதை போய் சொல்கிறீர்கள். அவர் உங்களிடத்தில் என்னை பற்றி ஏசி இருப்பார், அதை ஒரு பக்கத்தில் மறைத்து விட்டு என்னிடத்தில் பொய்க்கு என்ன செய்வது? அவர் அப்படி புகழ்ந்தார், இப்படி புகழ்ந்தார் என்று சொல்வது. இப்படி பொய் சொல்லி ஒற்றுமைப்படுத்துவது பொய்யல்ல என்று நபிகளார் சொன்னார்கள். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? உண்மை பொய் சொல்லி ஒற்றுமைப்படுத்துவதை ஒரு பக்கம் வைத்து விட்டு பொய் சொல்லி என்ன செய்வோம்? சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், அதற்கு நாங்கள் வடிவம் கொடுப்பது, அதற்கு நாங்கள் உருவம் கொடுப்பது, கொடுத்து இன்னொருத்தில் போய் சொல்வது. எதற்காக? சண்டையை மூட்டி விடுவதற்காக. லேசான காரியங்களை கபரிலும் தண்டிக்கப்பட்டு மறுமையில் சுவன பாக்கியத்தை இழக்கின்ற துர்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் சகோதரர்களே. எனவே இன்றைக்கு சாதாரணமாக எங்களிடத்தில் நடக்கக்கூடிய இரண்டு பாவங்கள், நாவினால் நடக்கக்கூடிய இரண்டு பாவங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த பாவத்தை விட்டு ஒதுங்குகின்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது சகோதரர்களே. எனவே நாவினால் நடக்கக்கூடிய ஏராளமான தவறுகள் இருக்கின்றன. நபிகளாருடைய ஹதீஸுகளை நாங்கள் படிக்கின்ற பொழுதோ, புகாரியை புரட்டுங்கள், முஸ்லிமை புரட்டுங்கள், ரியாது சாலிஹினை புரட்டுங்கள், எல்லா கிதாபுகளிலும் நாவை பற்றி தனி ஒரு பாடம் போட்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். அதை வாசிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். நாவினால் ஏற்படுகின்ற விபரீதங்களை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாவினால் ஏற்படுகின்ற தவறுகளை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், நாவினால் நடக்கின்ற பாவங்களை விட்டுவிட வேண்டும். பொய் சொல்வது, ஏமாற்றுவது, இரண்டு விதத்தில் மோத்துக்கு முன்னால் முகனுக்கு பின்னால் ஒரு விதமாக பேசுவது, இப்படி நிறைய வழிகளை சொல்ல முடியும் நாவினால் நாங்கள் செய்கின்ற தவறுகள். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, எங்களிடத்தில் நிறைய நடக்கக்கூடிய இரண்டு தவறுகளை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய தவறுகள் இருக்கின்றன, அவைகளையும் தேடி படியுங்கள், அவைகளையும் ஆதாரத்தோடு விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்களும் நாவினால் நடக்கின்ற பாவங்களை விட்டு ஒதுங்கி எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளை குட்டிகள் எல்லா பேருக்கும் இந்த அறிவுரைகளை சொல்லி நரகத்தை விட்டும் விலகி சுவனத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு உன்னதமான சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு கடமை இருக்கிறது. அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற மக்களாகவும், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு ஒதுங்கி வாழ்கின்ற மக்களாகவும் வாழ்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும். வாஹிர் தஹ்வானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.